இன்றைக்கு இன்னும் ஒரு சிக்கலான வேத பகுதி நாம் பார்க்க போறோம். அது எங்களுடைய இந்த வார நாட்களில் நாம் நடத்துகின்ற வேத பாடத்தின் பொதுவான தலைப்பாக இருக்கிறது. சிக்கலான வேத பகுதி என்று சொல்லுகிற பொழுது அந்த வேத பகுதியில் நமக்கு சிக்கலாக இருக்கிறது என்று நான் விளக்கி இருக்கிறேன். ஏன்னால் சிக்கலானதாக இருக்கிற மாதிரி ஆண்டவர் நமக்கு வேதத்தை தரவில்லை. சில பகுதிகள் நமக்கு புரிந்து கொள்வதற்கு கஷ்டமாக இருக்கும். அப்படியான பகுதிகளை ஏனைய வேத பகுதிகளோடு ஒப்பிட்டு பார்த்து அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இப்ப இந்த பகுதியில் வந்து ரெண்டு பாட்டாக இருக்க போகிறது. அதனால இன்றைக்கும் அடுத்த வெள்ளிக்கிழமை வருகிற பொழுது அதையும் இதே பகுதியை வைத்து அந்த பாடத்தை கொடுக்கலாம் என்று இருக்கிறேன். அதுக்கு காரணம், இதில் அநேக விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் இந்த பகுதியில் இருக்கிறது. இது எந்த பகுதி? யோசுவா பழைய ஏற்பாட்டில், யோசுவா நூலில் இரண்டாவது அதிகாரத்தில் தான் இதை நம்ம பார்க்கிறோம். அந்த இரண்டாவது அதிகாரத்தில் நாம் நாலாவது வசனத்தில் முக்கியமா அந்த ஒரு நீண்ட பகுதி, அதில் நாலாவது வசனத்தில் ராகாப் என்ற ஒரு பெண்ணை சந்திக்கிறோம். அந்த பெண் ரெண்டு பேரை காப்பாற்றினாள் என்று பார்க்கிறோம். அப்படி அந்த பெண் அவளை காப்பாற்றுவதற்காக என்ன செய்தால், தன்னுடைய ராஜாவிடத்திலிருந்த வந்தவர்களை பார்த்து அப்படிப்பட்ட மனிதர்களை எனக்கு தெரியாது, அவர்கள் என்னிடத்தில் வந்திருந்தார்கள், ஆனால் அவர்கள் எவ்விடத்தாரோ எங்கு இருந்து வந்தார்கள் என்று எனக்கு தெரியாது என்று சொன்னார். அப்ப இதுல அவள் ஒரு பொய்ய சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதற்கு தலைப்பு ராகாபின் பொய். இதை பத்தி தான் நாம பார்க்க போகிறோம். இது வந்து பல பேருக்கு பல காலமாகவே ஒரு தலைவிதியாக இருந்திருக்கிற ஒரு வேத பகுதி. தொடர்ந்தும் அப்படியான ஒரு வேத பகுதியாக இது இருந்து வந்திருந்தா உங்களுக்கு அதில் அவனும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இப்ப இந்த வேத பகுதியில நான் ஏற்கனவே சொன்னது போல பழைய ஏற்பாட்டில் ஒரு முக்கியமான பெண்ணை சந்திக்கிறோம். அவருடைய பெயர் ராகாப். அவளை பற்றி இந்த யோசுவா அதிகாரம் இரண்டாவது அதிகாரம் நமக்கு விளக்குகிறது. இந்த ராகாப் ஒரு அப்பட்டமான ஒரு பொய்ய சொல்லி இருக்கிறத நம்ம இந்த பகுதியில வாசிக்கிறோம். அப்படி இருந்த பொழுதும் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற எபிரேயர் நிருபம், யாக்கோபு நிருபம், அந்த முக்கியமாக எபிரேயர் நிருபத்தில் பழைய ஏற்பாட்டின் மிக பெரும் விசுவாசத்திற்கு பெயர் போனவர்களுடைய பட்டியலில் இவனுடைய பெயரும் சேர்க்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அப்ப ராகாபினுடைய பொய்யின் தன்மையை நம்ம ஆராய்வதற்கு முன்பாக இந்த வேத பகுதியில் அந்த நிகழ்ச்சி, அவர் பொய் சொன்ன அந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிற சந்தர்ப்பத்தை நம்ம முதல்ல கவனிக்க வேண்டியது அவசியம். எப்பொழுதுமே கான்டெக்ஸ்ட், ஒரு வேத பகுதி அமைந்திருக்கின்ற சந்தர்ப்பம், அதை நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது. அந்த சந்தர்ப்பத்தை கவனமாக படித்து பார்க்க வேண்டும் என்று நான் சொல்லி வந்திருக்கிறேன். இப்ப நூனின் குமாரனாகிய யோசுவா இப்பொழுது இஸ்ரவேலின் படைக்கு தலைவனாக வந்திருக்கிறான். இதுவரை மோசே வகித்து வந்திருந்த அந்த தலைமை பகுதி இப்பொழுது யோசுவாவை போய் சேர்ந்திருக்கிறது. மோசேயின் தலைமையில ஆபிரகாம் காலத்திலேயே கர்த்தர் வாக்குறுதி செய்து கொடுத்திருந்த அந்த கானான் தேசத்தை அடைகின்ற முயற்சியில் மோசேக்கு பிறகு யோசுவாவின் தலைமையில் இஸ்ரவேலர்கள் செயல்பட்டுக் கொண்டிருந்தார்கள். இதற்கு முன் வந்திருக்கின்ற அதிகாரத்தை நம்ம பார்க்கிற பொழுது அங்கே கர்த்தர் யோசுவா எந்த இடங்களிலெல்லாம் காலை வைக்கிறானோ அந்த இடங்களையெல்லாம் அவனுக்கு கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்திருந்தார். அப்படி தீர்க்கமாக கர்த்தர் சொல்லி இருக்கிற பொழுது இப்பொழுது இந்த அதிகாரத்தின் முதல் வசனத்தில் நாம் வாசிக்கிறது போல யோசுவா ரெண்டு வேவுக்காரரை எரிக்கோவின் பாதுகாப்பு வலயம் எப்படி இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்த்து வரும்படி ஏன் அனுப்ப வேண்டும் என்ற கேள்வி நமக்கு வருகிறது. கர்த்தர் அந்த நகரத்தை தருவதாகத்தான் வாக்களித்து விட்டாரே, அப்படி இருக்கிற பொழுது அந்த வேவுக்காரர்களை அனுப்பி நகரத்தின் போர் ஆயத்தத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது என்ன அவசியம் என்ற கேள்வி வருகிறது. இங்க ஒரு முக்கியமான வேத தத்துவத்தை நம்ம நினைச்சு பார்க்கணும். அதாவது கர்த்தர் தம்முடைய பராமரிப்பின் மூலம் நம்மை பாதுகாத்து ஆசீர்வதிப்பதாக வாக்குறுதி அளித்து அதை மிகுந்த பாரத்தோடு செய்து வருகிறவராக இருந்த பொழுதும் அதை விசுவாசிக்கின்ற நாம் கவனத்தோடும் நம்பிக்கையோடும் செய்து வர வேண்டிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொறுப்புகள்ல ஒரு நாளும் அலட்சியம் காட்டக்கூடாது. அது சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். உதாரணத்துக்கு வேத சத்தியங்களின் மூலம் கர்த்தர் நமக்கு வழிகாட்டி நமக்கு துணை இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறது நமக்கு தெரியும். ஆர்வத்தோடும் கவனத்தோடும் ஆராய்ந்து படித்து அந்த சத்தியங்கள் விளக்குகின்ற உண்மைகளின்படி நாம வாழாமல் இருந்தால் கர்த்தரின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குமா? அதுபோலத்தான் யோசுவாவினுடைய நிலைமையும். கர்த்தரின் வார்த்தையை யோசுவா நிச்சயம் நம்பினான். அவன் ஒரு பெரிய விசுவாசி. ஆனால் அந்த வார்த்தைகள் அவன் வைத்திருந்த விசுவாசமே அவனை கவனத்தோடும் முன் யோசனையோடும் புத்திசாலித்தனத்தோடும் எரிக்கோ பற்றிய விஷயங்களில் நடந்து கொள்ள வைத்தது. மத்தேயு 14 உலகம் முழுவதும் சாட்சியாக சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும், அது நிறைவேறும் பொழுது நான் மறுபடியும் வருவேன் என்று இயேசு ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார். இப்ப அதற்காக அவர் தான் சொல்லிவிட்டாரே, அதன்படி நிச்சயம் நடந்தே தீரும் என்று நம்பி ஆர்வத்தோடும் வைராக்கியத்தோடும் சொல்ல வேண்டிய சுவிசேஷத்தை நாம் சொல்லாமல் இருந்து விட்டா எப்படி இருக்கும்? அப்படி சுவிசேஷத்தை நாம் சொல்லாமல் இருந்தால் அதற்கு வேதம் கொடுக்கும் விளக்கம் நாம் கீழ்ப்படியாதவர்கள் என்பதுதான். யோசுவாவுக்கு ஆண்டவர் எரிக்கோ உனக்குத்தான் என்று தீர்மானமாக உறுதியாக சொல்லி இருந்த போதும் அதை முழு மனதோடு நம்பிய யோசுவா தன்னுடைய கீழ்ப்படிவில் எந்த விதமான ஒரு குறைபாட்டையும் வைக்கவில்லை. அதாவது கர்த்தருக்கு கீழ்ப்படிவது. அவன் படைகளின் தலைவனாக, இஸ்ரவேலின் படைகளின் தலைவனாக தன்னுடைய முழு ஆற்றலையும் தன்னுடைய ஞானத்தையும் பயன்படுத்தி எரிக்கோவின் போரில் ஈடுபட அவன் தவறவில்லைன்னு பார்க்கிறோம். இந்த இடத்துல நம்மளுக்கு கிறிஸ்தவ வாலிபர்களின் மனநிலைய என்ன நினைத்து பார்க்காம இருக்க முடியவில்லை. ஏன்னா முகநூல், அதாவது பேஸ்புக் சொந்தக்காரனான மார்க் ஸ்பீல்பர்க் அல்லது உலகத்தான் மார்டின் லாயிட் ஜோன்ஸ் போன்ற பிரசங்கியாகவோ அல்லது ஜான் பனியன் போன்ற ஒரு நல்ல நூலாசிரியராகவோ வர வேண்டும் என்ற வாஞ்ச நம்முடைய இருதயத்தில் இருந்த பொழுதும் கடுமையாக உழைத்து வாழ்க்கையில் சிறிது சிறிதாக உயர்ந்து மேலே போக வேண்டும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை ஓரங்கட்டி வைத்துவிட்டு வானுயரப் போவதற்கு குறுக்கு வழியை அநேகர் நாடுகிறார்கள். நல்ல விசுவாசியான யோசுவாவுக்கு அந்த குறுக்கு வழியிலெல்லாம் தெரிந்திருக்கவே இல்லை. மோசே தலைவராக இருந்த காலம் முழுசும் அவருக்கு கீழ்ப்படிந்து நல்ல போர் வீரனாக சுவாசம் உள்ள சேவகனாக யோசுவா நடந்து வந்திருக்கிறான். இப்போது மோசேக்கு பிறகு அதே விசுவாசத்தோடும் கீழ்ப்படிவோடும் தனக்கு கொடுக்கப்பட்டிருந்த பணியில் பொறுப்போடு யோசுவா நடந்து கொள்கிறத பார்க்கிறோம். சின்ன விஷயங்கள்ல பொறுப்போடு நடந்து தங்களுடைய விசுவாசத்தை காண்பிக்காதவர்கள் பெரிய விஷயங்களில் வாழ்க்கையை அனுபவிக்க தகுதி இல்லாதவர்கள். இந்த பகுதியை தொடர்ந்து பார்க்கிற பொழுது யோசுவாவின் முன் யோசனையையும் பொறுப்புள்ள தன்மையையும் பற்றி இன்னும் ஒரு உண்மையையும் நாம் கவனிக்கிறோம். இதற்கு முன் எதிரிகளுடைய போருக்கான ஏற்பாடுகளை ஆராய்ந்து வரும்படி வேவுக்காரர்களை அனுப்பிய பொழுது ரெண்டுக்கு மேற்பட்ட வேவுக்காரர்கள் கானானுக்கு அனுப்பப்பட்டிருந்தார்கள். அப்படி வேவு பார்த்து திரும்பி வந்த வேவுக்காரர்கள் கானானில் பாலும் தேனும் கொட்டுகிறது என்றால் அதெல்லாம் அனாவசியத்துக்கு அள்ளி வைத்திருக்கிறார்கள். அவர்களில் கேலேபும் யோசுவாவும் மட்டுமே உண்மை தகவல்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை நினைச்சு பார்க்கணும். இதிலிருந்து அன்றைக்கே யோசுவா வாழ்க்கையில் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கிறான்னு தெரிகிறது. அதை யோசுவா மறக்கவில்லை, அந்த சம்பவத்தை அவன் மறக்கவில்லை. அதனால்தான் இப்பொழுது எரிகோவை ஆராய்ந்து பார்க்க அவன் வேவுகாரர்களை அனுப்புகிற பொழுது அனாவசியத்துக்கு 10 பேரை அனுப்பாமல் நல்ல தேர்ந்த முன் யோசனை கொண்ட சுவாசம் உள்ள 2 பேரை மட்டும் அனுப்பி வைத்தான். நீங்கள் வாழ்க்கை போதிக்கும் நடைமுறைக்கு உதவும் சின்ன சின்ன விஷயங்களை கற்றுக்கொண்டு அதன்படி நடந்து வாழ்க்கையில் முன்னேறுகிறீர்களா? யோசுவா அந்த விதமாக நடந்து கொண்ட ஒரு மனிதன். நான் யோசுவா அனுப்பிய வேவுகாரர்கள் 2 பேரும் ஜெரிகோ நகர்ப்புறத்தை நன்றாக சுத்தி பார்த்து விட்டு ராகாபின் வீட்டுக்கு வந்தார்கள் என்று வாசிக்கிறோம். அவர்கள் ராகாபின் வீட்டில் தங்கினார்கள் என்று இந்த வேத பகுதி யோசுவா 2 சொல்லுகிறது. அவர்கள் ஏன் ராகாபின் வீட்டை தேர்ந்தெடுத்தார்கள்? அதுக்கு காரணம் இருக்கிறது. முதலாவது காரணம், அவளுடைய வீடு நகரின் வெளிப்புற சுற்று மதிலோடு ஒட்டி இருந்தது. இஸ்ரேலுக்கு போனா எருசலேம்ல ஒரு பெரிய கோவிலை சுத்தி மதில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு இந்த மதில்புறம் ஒரு பெரிய மதில் இருந்தது, மதில் சுவர், அதுக்கு உள்ளதான் நகரமே இருந்தது. அப்ப இவ வீடு மதிலோடு ஒட்டியதாக, அப்ப இவருடைய வீட்டு ஜன்னல் மதிலின் ஒரு பகுதியாக இருந்திருக்கும். ஆகவே அவருடைய வீடு அந்த மதிலோடு ஒட்டி இருந்தது. ஆகவே அந்த வீட்டில் இருந்தால் முழு நகரத்தையும் கவனிப்பதற்கு வசதியாக இருக்கும், ஒரு நல்ல ஒரு போஸ்ட் அது இருந்தது. ரெண்டாவது காரணம், ஏன் அந்த வீட்டை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் என்றால், நகரை சேராது, அதாவது நகரில் இல்லாமல் இருந்து வேறு தேசத்தில் இருந்து வருகின்ற எந்த புதிய மனிதர்களையும் யாருமே அடையாளம் கொண்டு கொள்ள முடியாத ஒரே இடம் நகரத்தில் விபச்சார விடுதிதான். ராகாப் ஒரு விபச்சாரி என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. இங்க அப்படித்தான் எழுதியிருக்கிறது. அந்த காலத்திலும் இந்த காலத்திலும் வெளிநாடுகளில் இருந்து வியாபாரத்துக்கு வருகிறவர்களும் போர் கப்பல்கள் நம்ம நகரத்துல வந்து துறைமுகத்துல இருக்கிற பொழுதும் ஒரு வாரத்துக்கோ அதிலிருந்து நகரத்துக்கு வருகின்ற போர் வீரர்களும் வியாபாரத்துக்கு வருகிறவர்கள் எல்லோருமே போய் வருகிற இடம் எல்லா பெரிய நகரங்களிலும் விபச்சார விடுதிதான். அங்கே எங்கே விபச்சாரிகள் விடுதிகள் இருக்கிறதோ எவரையும் யாரும் அடையாளம் கண்டுகொள்ள முடியாதபடி வெளிநாட்டவர்கள் அங்கு இருப்பார்கள். இது முக்கியமான போர் தந்திரத்தை பயன்படுத்தி யாரும் அடையாளம் காண முடியாத ஓரிடத்துல இருந்து எரிகோ நகரத்து போர் தந்திரங்களை ஆராய்ந்து பார்ப்பதற்காக இந்த வேவுக்காரர்களுக்கு ராகாபின் வீடு மிகுந்த வசதியாக இருந்தது. வெளிநாட்டவர்களோடு வெளிநாட்டவர்களால் இருந்து அவர்கள் தாங்கள் வந்த காரியத்தை முடித்துக் கொள்வதற்கு அவருடைய வீடு துணை செய்தது. யோசுவாவின் வேவுகாரர்கள் அந்த 2 பேர் ராகாவின் வீட்டுக்கு வந்ததற்கு வேறு காரணங்கள் இல்லை. இந்த இடத்துல நான் ஊகம் செய்வதாக நீங்க நினைக்கலாம், ஏன்னா ஊகம் செய்வது தவறு என்று பலமுறை நானே சொல்லியிருக்கேன். இங்கே நான் விளக்குவதெல்லாம் அந்த வேவுக்காரர்கள் அந்த வீட்டை தேர்ந்தெடுத்ததற்கான ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொருத்தமான காரணங்கள் மட்டுமே. ஏன்னா இதற்கு பின்னணி, இந்த பகுதியினுடைய பின்னணி நமக்கு அந்த விவரங்களை தருகிறது. இருந்த போதும் அந்த வேவுக்காரர்களுடைய தந்திரமான செயல் நீண்ட நாட்களுக்கு ரகசியமாக இருக்கல. ஏன் இந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம், எப்படியோ அவர்கள் இஸ்ரவேலர்கள் நகரத்துக்குள் வேவு பார்க்க வந்திருக்கிறார்கள் என்ற செய்தி எரிகோ மன்னனுடைய காதுக்கு போய்விட்டது. 2 வசனத்தை பாருங்க, தேசத்தை வேவு பார்க்கும்படி இஸ்ரவேலில் புத்திரர்கள் சிலர் மனுஷர் இந்த ராத்திரியில இங்கே வந்தார்கள் என்று எரிகோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது என்று இருப்பதை பார்க்கிறோம். இங்க இன்னும் ஒரு விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும். இஸ்ரவேலரின் படை எரிகோவின் நகரை சுற்றியிருந்த மதிலிருந்து 14 கிலோமீட்டர் தூரத்தில் தங்கியிருந்தது. அதுவும் அப்படி வந்திருந்த படை, யோசுவாவின் படை, ஒரு பெரிய படை. எரிகோ மன்னனுக்கு இது தெரியாம இருக்கல, நல்லா தெரிந்திருந்தது. எதுக்கு வந்திருக்கிறார்கள் என்பதும் அவனுக்கு நன்றாக தெரிந்திருந்தது. யோசுவாவை போல அவனும் வேவுகாரர்களை வைத்து எதிரிகளின் திட்டம் என்ன என்று பார்க்கிறதுக்கு முயற்சி செய்யாமல் இருந்திருக்க மாட்டான். அப்ப இத்தனை அருகில் ஒரு 14 கிலோமீட்டர் தூரத்தில் நகரத்துக்கு சுத்தி ஒரு பெரிய படை வந்து இறங்கி இருக்கிறது என்பதை உணர்ந்த எரிகோ மன்னனும் நகரவாசிகளும் ஓரளவுக்கு கவனத்தோடும் போராயத்தோடும் தான் இருந்திருப்பார்கள். அதனாலதான் இவர்கள் இந்த ரெண்டு பேரும் வந்திருப்பது அம்மன்னனுக்கு தெரிந்து போய்விட்டது. இப்பொழுது 3வது வசனத்திலிருந்து வாசிப்போம், 3-7 வாசிப்போம். அப்பொழுது எரிகோவின் ராஜா ராகாபண்டைக்கு ஆள் அனுப்பி, உன்னிடத்தில் வந்து உன் வீட்டுக்குள் பிரவேசித்த மனிதரை வெளியே கொண்டு வா, அவர்கள் தேசத்தை எல்லாம் வேவு பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொல்ல சொன்னான். அந்த ஸ்திரீ அவ்வரண்டு மனுஷரையும் கொண்டு போய் அவர்களை ஒழித்து வைத்து, மெய்தான் இடத்தில் மனுஷர் வந்திருந்தார்கள், ஆனாலும் அவர்கள் எவ்விடத்தாரோ என்று எனக்கு தெரியாது. வாசலை அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேளையிலே அந்த மனுஷர் புறப்பட்டு போய்விட்டார்கள். அவள் எங்கே போனார்களோ எனக்கு தெரியாது. அவளை சீக்கிரமாய் போய் தேடுங்கள், நீங்கள் அவர்களை பிடித்துக் கொள்ளலாம் என்றார். அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைக்குள்ளே மறைத்து வைத்திருந்தார். அந்த மனுஷர் யோர்தானுக்கு போகிற வழியில் துறைகள் மட்டும் அவர்களை தேட போனார்கள். அவர்களை தேடுகிறவர்கள் புறப்பட்ட உடனே வாசல் அடைக்கப்பட்டது. நான் ராகாப் வந்து கானான் தேசத்தை சேர்ந்தவர், அதாவது புரிஜாதி மக்களை சேர்ந்தவர். அவளுக்கும் இஸ்ரவேலருக்கும் எந்த விதமான ஒரு தொடர்பும் இருக்கவில்லை. அவள் எரிகோவின் அரசனுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டியவள், ஏன் அங்கதான் வாழ்ந்து வந்தாள். இப்ப அவளுடைய தவறுகளை பார்ப்போம். அவளுடைய 1வது தவறு, அவளுடைய அரசனுக்கு அவள் கீழ்ப்படியவில்லை, கீழ்ப்படியாமல் போனாள். அப்படி கீழ்ப்படியாமல் இருப்பது நாட்டுக்கு எதிரான சட்டமீறல், அப்படியான டிஸ்ஒபீடியன்ஸ். 2வது, அவருடைய 2வது தவறு, அரசனுடைய பிரதிநிதிகளாக வந்திருந்தவர்களுக்கு அவள் அப்பட்டமான ஒரு பொய்யை சொன்னாள். அப்படி சொல்வது அரசனுக்கு முன்னாலேயே அவனை பார்த்து சொல்லுவது போல் ஒரு பொய். அவருடைய வார்த்தைகளை 4வது வசனத்துல கவனியுங்கள், உண்மைதான் மனிதர்கள் என் வீட்டுக்கு வந்தார்கள், அதுவரையும் அவர் சொன்னது சரி. ஆனால் அதற்கு அடுத்தபடியாக அவள் சொல்லுகிறாள், அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்று எனக்கு தெரியாது என்று அவள் சொன்னது முழு பொய். அவருக்கு நல்லா தெரியும் எங்கிருந்து வந்தார்கள். இப்ப 5வது வசனத்தை கவனியுங்கள், வாசலை அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேளையிலே அந்த மனுஷர் புறப்பட்டு போய்விட்டார்கள், அவள் எங்கே போனார்களோ எனக்கு தெரியாது, அவர்களை சீக்கிரமாய் போய் தேடுங்கள், நீங்கள் அவர்களை பிடித்துக் கொள்ளலாம் என்றார். வாசலை அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேளையில் அந்த மனிதர்கள் புறப்பட்டு போய்விட்டார்கள், அதுவும் போய். அவள் எங்கு போனார்களோ எனக்கு தெரியாது, அதுவும் போய். நீங்கள் சீக்கிரமாய் போய் தேடுங்கள், அவர்களை பிடித்துக் கொள்ளலாம். இது அந்த கடைசியா சொன்னது பொய் இல்லாவிட்டாலும் வந்தவர்களை திசை திருப்புவதற்காக சொல்லப்பட்ட, தன்னுடைய பொய்யை மறைக்க சொல்லப்பட்ட ஒரு திட்டம். அவள் 3வது 4வது வசனங்களிலிருந்து ராகாப் அப்பட்டமாக பொய் சொல்லி இருக்கிறார் என்பது தெரிகிறது. அதை நம்ம மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. இந்த வேளையில நம்ம ஒரு முக்கியமான கேள்வியை கேட்பது அவசியம். கேவலமான ஊரறிந்த விபச்சாரியான ஒரு பெண், தன் நாட்டுக்கு எதிரான ஒரு சட்ட மீறலை செய்த பெண், அதாவது அரசுக்கு கீழ்ப்படியாமல் போனது, அந்த அரசனுக்கு கீழ்ப்படியாமல் அவனுக்கு துரோகம் செய்த பெண், இதற்கு எல்லாம் மேலாக ஒரு பெரிய அப்பட்டமான பொய்யை சொல்லி அரசனிடமிருந்து வந்தவர்களை ஏமாற்றுவதற்கான ஒரு ஆலோசனையையும் அவர்களுக்கு கொடுத்த ஒரு பெண், எப்படி விசுவாசத்தில் பெயர் பெற்ற, ஆண்டவராலே அங்கீகரிக்கப்பட்டு மக்களால் மதிக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டு மனிதர்களினுடைய பட்டியலில் குறிப்பிடப்படும்படியான ஒரு இடத்தை பெற்றார்? எவ்வளவு 11 அவ பேர் இருக்குது. அதுவும் தேவ பயம் உள்ள கடவுள் பக்தி உள்ள ஒரு பெண்ணாக அவள் காட்டப்பட்டிருக்கிறார். எபிரேயர்ல மட்டுமல்ல, யாக்கோபு நிருபத்திலும் அவள் அப்படித்தான் காட்டப்பட்டிருக்கிறார். இந்த கேள்விதான் பலரையும் இந்த பகுதி பற்றிய பெரிய குழப்பத்தில் வைத்திருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். இதுதான் இந்த பகுதியை சிக்கலான ஒரு வேத பகுதியாக நம்ம நினைக்க வைக்கிறது. இந்த பகுதியில் காணப்படும் இந்த சிக்கலை நம்ம எப்படி தீர்ப்பது, அதைத்தான் நான் இப்ப செய்ய போகிறேன். இதற்கான விளக்கத்தை கொடுப்பதற்கு முன்பாக இந்த பகுதியில் ராகா பற்றி விளக்கப்பட்டிருக்கிற மற்ற காரியங்களையும் நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். இப்போது யோசுவா 2:8-21 வரையும் வாசிப்போம். அந்த மனுஷர் படுத்துக்கொள்ளும் முன்னே அவள் வீட்டின் மேல் அவர்களிடத்தில் ஏறி போய், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்புக் கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லோரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட பொழுது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லோருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தரின் பேர் ஆணையிட்டு, நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரியையும் அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடு வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படிக்கு எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றார். அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, எங்கள் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடு, நீங்கள் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாதிருந்தால் கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கிற பொழுது நாங்கள் தயையும் சத்தியமும் பாராட்டுவோம் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் கயிற்றினாலே ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டார். 15 அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது. அலங்கத்திலே அவள் குடியிருந்தாள். அப்பொழுது அவள் அவர்களை நோக்கி, தேடுகிறவர்கள் உங்களை காணாதபடிக்கு நீங்கள் மலையிலே போய் அவர்கள் திரும்பி வரும் மட்டும் அங்கே 3 ஒழித்திருந்து பின்பு உங்கள் வழியே போங்கள் என்றார். அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டில் சேர்த்துக்கோ, இல்லாவிட்டால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாய் இருப்போம். எவனாகிலும் உன் வீட்டு வாசலிலிருந்து வெளியே புறப்பட்டால் அவனுடைய இரத்தப்பழி அவன் தலையின் மேல் இருக்கும், எங்கள் மேல் குற்றமில்லை. உன்னோடு வீட்டில் இருக்கிறவன் மேலாகிலும் கை போடப்பட்டதேயாகில் அவனுடைய இரத்தப்பழி எங்கள் தலைமையில் இருக்கும். நீ எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தினேனே ஆனால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாயிருப்போம் என்றார்கள். அதற்கு அவள், உங்கள் வார்த்தையின்படியே ஆகக்கடவுது என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டார். அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவள் அந்த சிவப்பு கயிற்றை ஜன்னலிலே கட்டி வைத்தார் என்று இந்த பகுதி சொல்லுகிறது. இந்த வசனங்களை நம்ம வாசிக்கிற பொழுது ராஜா இஸ்ரவேலின் படைகளால் தனக்கும் எரிக்கோவுக்கும் வரப்போகும் பேராபத்தை பார்த்து கலங்கி போயிருப்பதை நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. நீங்கள் கானானுக்கு போகின்ற வழியில் இருக்கின்ற அத்தனை நகரங்களையும் ராக்கெட் வேகத்தில் கைப்பற்றி செய்து வருகின்ற அத்தனை அழிவு செயல்களையும் கேட்டு எங்களை விட்டு எங்கள் இருதயம் கரைந்து போய் எங்களுடைய தைரியம் எல்லாமே எங்களை விட்டு போய்விட்டது என்று சொல்லுகிறார். நீங்கள் அழிக்கப் போகும் அடுத்த நாடு நாங்கள் தான் என்றால் ராகா. அவளுடைய வார்த்தைகள் எல்லாம் அதைத்தான் விளக்குகின்றன. எந்த அளவுக்கு அவள் மட்டுமல்ல அரசனும் நகர மக்களும் கலங்கி போயிருக்கிறார்கள் என்பதை அவளுடைய வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன. அதனால் தன்னையும் தன் குடும்பத்தாரையும் எப்படியாவது இந்த ஆபத்திலிருந்து தப்புவதற்கு உதவும்படி அவள் அந்த வேவுக்காரர்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறாள். இதை அவள் தன்னுடைய வீட்டின் கூரைக்கு மேல் ஏறி அங்கிருந்து அவளுக்கு சொன்னாள் என்று 8 வாசிக்கிறோம். ஆனா அந்த 8 தமிழ்ல, அந்த மனுஷர் படுத்துக் கொள்ளும் முன்னே அவள் வீட்டின் மேல் அவர்களுக்கு ஏறி போய் என்று போட்டிருக்கிறார். நான் எல்லா மொழி ஆங்கில மொழியில் இருக்கிற எல்லா வேத மொழிபெயர்ப்புகளையும் பார்த்தா அதுல கூரைன்னு தான் இருக்கு. இங்க ஏன் வீட்டின் மேல் என்று எழுதி இருக்கிறதோ தெரியல. வீட்டின் மேலதான் கூரை இருக்கும், கூரை கீழே இருக்காது. இருந்தாலும் அந்த இடத்துல கூரை என்று சொல்லி இருக்கிற பொழுது அதை வீட்டின் மேல்னு மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே இந்த வேவுக்காரர்களை அவர் தன் வீட்டில் மறைத்து வைப்பதற்காக அவர் தீர்மானித்திருந்த முக்கிய ஏன் தீர்மானித்தார் என்பதற்கான முக்கியமான காரணத்தை இதன் மூலம் நம்மளால் அறிந்து கொள்ள முடிகிறது. அவருடைய நோக்கத்தில் தன்னையும் அவருடைய நோக்கம் தன்னையும் தன் குடும்பத்தாரையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், அந்த வரப்போகிற ஆபத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற சுயநலம் இருந்ததை நம்ம மறுக்க முடியாது. அதே நேரம் ராகாபின் வார்த்தைகளை கவனத்தோடு நம்ம ஆராய்ந்து பார்க்கிற பொழுது அவள் இஸ்ரவேலின் தேவன் மேல் வைத்திருந்த விசுவாசத்தையும் நம்மால் பார்க்க முடிகிறது, தெளிவாக தெரிந்து கொள்ள முடிகிறது. அதிக அளவு இஸ்ரவேலின் தேவன் மேல் அவள் நம்பிக்கை வைத்திருந்தார். இங்க இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தையும் கவனிக்கணும். கானான் தேசத்தாரும் எரிகோ மக்களும் ஏனைய புரஜாதி தேசத்தாரும் தங்களுக்கென்று தனித்தனியாக ஒரு தெய்வம் இருப்பதாக நம்பினார்கள். வேறு நாடுகளிலும் சமுதாயங்களிலும் இருக்கும் மக்களுக்கும் ஒரு தெய்வம் இருப்பதாக அவர்கள் நம்பியிருந்தார்கள். அவர்கள் எல்லாமே பல தெய்வ வழிபாட்டுக்காரர்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் கூட ஒரு கடவுள் அவர் அவர்களுக்கு இருப்பதாக நம்பினார்கள். ஏன்னா நம்ம இனத்திலையும் இந்துக்கள் மத்தியில் அப்படியான நம்பிக்கை இருந்து வருகிறது இல்லையா. ஆனால் ராகா புறஜாதி இனத்தை சேர்ந்தவர்களாக இருந்த பொழுதும் மற்ற எல்லா தெய்வங்களையும் விட தன்னாட்டிலும் மட்டுமல்ல வேறு எல்லா நாடுகளிலும் எல்லோரும் வணங்கி வைக்கின்ற அத்தனை தெய்வங்களையும் விட இஸ்ரவேலின் தேவனே வானத்துக்கு மேலும் கீழே பூமியிலும் அனைத்துக்கும் தேவனாக இருக்கிறார் என்பதை அவள் உறுதியாக நம்பினார். அவரே படைத்தவர், அவரே சர்வ வல்லவரான முழு உலகத்தின் கர்த்தராக இருக்கிறார் என்ற யூத கடவுள் நம்பிக்கையை அவள் கொண்டிருந்தார். தான் அதுவரை நம்பி வந்திருந்த இதையெல்லாம் அவள் கைவிட்டு விட்டு ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரே கடவுளாக அவள் பார்க்க ஆரம்பித்திருந்தாள். அவள் இத்தனை காலம் அவ்வாறு சர்வ வல்லவரான கர்த்தரை நம்பியிருந்தாலோ அல்லது தன்னுடைய ஒழுக்கமற்ற வாழ்க்கையை முற்றாக எத்தனை காலம் உதறி தள்ளி இருந்தாலோ என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. ஏன் அந்த தகவல்களை எல்லாம் வேதம் நமக்கு தரவில்லை. ஆனா ஒன்று மட்டும் நமக்கு தெரிகிறது, தெளிவாக தெரிகிறது, அவள் புறஜாதி கடவுளர்களுக்கெல்லாம் அடியோடு முழுக்கு போட்டு விட்டு தன் வாழ்க்கையை மெய் தேவனுக்கு இஸ்ரவேலின் தேவனுக்கு அர்ப்பணித்திருந்தாள் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த நிமிடத்திலிருந்தே அவளே எல்லா காரியங்களையும் பொறுப்பேற்றுக் கொண்டார். அந்த பகுதியில் வாசிக்கிறோம், வீட்டுக்கு கூரைக்கு மேல் ஏறி அங்க வேவுக்காரர்களை அவ எங்க ஒழித்து வைத்திருந்தாலோ அங்கிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து அவர்களை தன் வீட்டு ஜன்னல் வழியாக ஒரு கயிற்றை, ஏன்னா அவன் வீடு வந்து நகர் மதில்ல இருந்தது, ஆகவே அந்த ஜன்னலை திறந்து அந்த கயிற்றை நகர் சுவருக்கு வெளியிலே விட்டு அவள் இருவரும் என்ன செய்ய வேண்டும் அதற்கு பிறகு என்ற ஒரு ஆலோசனையும் அவளுக்கு கொடுத்து அவள் ரெண்டு பேருமே தப்பி போகும்படி ராகாப் செய்தார். அவள் தன்னுடைய உயிரை பயணம் வைத்து பொய்யையும் சொல்லி அந்த வேவுக்காரர்களை தப்பி போக செய்திருக்கிறார். இப்ப நம்ம கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி, அவள் சொன்ன பொய்யை நாம் நியாயப்படுத்த முடியுமா? அவள் விசுவாசி, அவருடைய வார்த்தைகள் அது நமக்கு தெரிகின்றன, தெளிவாக தெரிவிக்கின்றன. ஆகவே அதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. அவள் ஒரு விசுவாசியாக இருந்தால், தேவனுடைய பிள்ளையாக இருந்தால், அவள் சொன்ன பொய்யை நாம் நியாயப்படுத்த முடியுமா? இந்த விஷயத்துல இறையியல் அறிஞர்கள் எல்லோருமே ஒரே கருத்தை கொண்டிருக்கவில்லை. அவர்கள் மத்தியிலும் முரண்பாடுகள் இருக்கின்றன. சில பேர் சொல்றாங்க, அவள் உண்மையாகவே கர்த்தரை விசுவாசித்திருந்தால் கர்த்தனுடைய இறையாண்மையிலும் ப்ராவிடன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற கர்த்தருடைய பராமரிப்பிலையும் அவள் நல்ல அறிவை கொண்டு அதை விசுவாசித்திருந்தால் இந்த பொய்யை சொல்லி இருக்க மாட்டார் என்கிறார்கள். ஏன்? பராமரிக்கின்ற தேவன் எப்படியும் அவர்களை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை இருந்தால் நீ உண்மையத்தான் அவள்கிட்ட சொல்லி இருக்கணும், நீ பொய் சொல்லிவிட்டார். ஆகவே இப்படிப்பட்ட பொய்யை அவள் சொல்லி இருப்பதால் கர்த்தரை அவள் உண்மையிலேயே நேசிக்கவில்லை என்பது அவர்களுடைய வாதம். அந்த வாதம் எனக்கு சரியானதாக பொருத்தமானதாக தெரியவில்லை. அப்படியான ராகா சொன்ன பொய்யை பற்றி என்ன சொல்வது? இன்னொரு இறையியல் அறிஞர், அவர் நம்ம காலத்து இறையியல் அறிஞர், கொஞ்ச காலத்துக்கு முன்பு பரலோகத்தை அடைந்து விட்டார். வயதும் மட்டுமல்லாமல் அவருக்கு இருந்த சுகவீனமும் அவர் வாழ்க்கையை முடித்து விட்டது, ஆண்டவரிடத்தில் போய்விட்டார். அவர் இதை பற்றி விளக்குகிற பொழுது சொல்லுகிறார், அவருடைய பொய் இந்த இடத்தில் நியாயப்படுத்த வேண்டிய பொய் என்று. அதாவது பொய் பொய்யாகத்தான் இருந்த பொழுதும் நாம் எல்லோரிடத்திலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் உண்மையை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே கர்த்தரின் எதிரியான எரிகோ மன்னனிடம் அவள் உண்மையை சொல்லி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே கர்த்தரின் மக்களை காப்பாற்ற இந்த பொய்யை அவள் சொன்னது தவறில்லை என்கிறார். இந்த இறையியல் அறிஞரை நான் ரொம்ப மதிக்கிறேன். அவருடைய வாதத்தை வேதத்தில் வருகின்ற வேறு நபர்கள் சம்பந்தமான விஷயத்தில் என்னால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் ராகா விஷயத்தில் அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உண்மையை எல்லா சந்தர்ப்பங்களிலும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்ற விஷயத்தை நான் அடுத்த தடவை விளக்குகிறேன். வெள்ளிக்கிழமை நம்ம நீளமாக இந்த மாதிரி பொய் சொன்னவர்கள் பட்டியலை எல்லாம் எடுத்து பார்த்து எந்தெந்த சந்தர்ப்பத்தில் அதை எப்படி பார்க்கணும் என்பதை நான் வெள்ளிக்கிழமை விளக்குகிறேன். ஆனா இப்ப ராகாபினுடைய பொய்க்கு என்ன விளக்கம் கொடுக்கலாம்? கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா நின்று உங்க முகத்தை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா கொஞ்ச பேர் முகத்தை தான் அதுல பார்க்க முடியும் இல்லையா? என்ன விளக்கத்தை கொடுக்கலாம்? இப்படியே நிப்பாட்டிட்டு போஸ்ட் பண்ணி அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு போகலாம்னு அது உங்களுக்கு பெரிய ஷாக் கொடுத்துரும். அதனால அது செய்யக்கூடாது. இந்த இடத்துல ராகாப் சொன்னது முழு பொய். அது வந்து நமக்கு நல்லா தெரியும். என்ன பொய்? அந்த மனிதர்கள் வந்தது உண்மைதான் என்று சொன்னால் அது பொய்யில்லை. ஆனா அவர்கள் எங்கிருந்து வந்தார்களோ எனக்கு தெரியாது, நீங்க போய் தேடுங்கன்னு சொன்னதெல்லாம் சுத்த பொய். பொய் வந்து பொய் தான். வேதம் வந்து அதுக்கு வேற விளக்கம் கொடுக்கல. அதனால நம்ம வேதத்துல ஒரு காரியத்தை அதை எப்படி சொல்லுகிறதோ அதை அப்படியே தான் பார்க்கணும். ஆகவே பொய் சொல்லுவது ஒழுக்க கேடு. அது வந்து மோரலி நாட் குட். ஆங்கிலத்தில் சொல்ல போனா உண்மையத்தான் ஆண்டவர் எப்பொழுதும் பேசும்படி சொல்லி இருக்கிறார். எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் உண்மையைத்தான் சொல்ல வேண்டுவது அவசியம் இல்லைங்கறத நம்ம அடுத்த முறை பார்ப்போம். ஆனா உண்மை உண்மை, பொய் பொய். ஆகவே பொய் சொல்லுவது தவறு. இவ வந்து ராகா கர்த்தரை நேசித்ததும் அவருக்காக உயிரை பயணம் வைத்து வேவுகாரர்களை பாதுகாத்ததும் பெரிய விசுவாசத்தின் செயல்கள். அவருடைய விசுவாசத்தின் கிரியைகளை அங்க நம்ம பார்க்கிறோம். அவள் அந்த அவர் செய்த கிரியைகள் அந்த பொய்யை தவிர அவருடைய விசுவாசம் எப்படிப்பட்டது என்பதை நமக்கு அருமையாக தெரிவிக்கிறது. ஆகவே அதுல நமக்கு பிரச்சனையே இருந்த பொழுதும் அவர் சொன்னது பொய். அவளை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறேன்னு பார்ப்போம். வேறு ரெண்டு இடத்துல எபிரேயர் 11 அதிகாரம் 31 வசனத்தில் வாசிக்கிறோம், விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்படியாதவர்களை கூட சேதமாகாதிருந்தார். அவள் விசுவாசத்தினாலே கீழ்படியாதவர்களோடு கூட சேதமாகாதிருந்தார். பாத்தீங்களா? அது எபிரேயர். அப்ப எபிரேயர்ல லிஸ்ட், பெரிய லிஸ்ட் ஒன்னு இருக்கு இல்லையா, அந்த ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த், சுவாசத்தில் பெரியவர்கள் என்று சொல்லுகிற அவருடைய லிஸ்ட்ல அவ பேரும் இருக்கிறது. இது யாக்கோபு 2:25 வசனத்தை பார்க்கிற பொழுது, அந்தப்படி ராகாப் என்னும் வேசியம் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட பொழுது கிரியைகளினாலே அல்லவோ நீதியுள்ளவளாக்கப்பட்டால். அப்ப அவருடைய ஜஸ்டிபிகேஷன் பை ஃபெய்த் என்பது அவருடைய ஃபெய்த் தன்னுடைய கிரியைகளின் மூலம் வெளிப்படும் என்பதை இங்க யாக்கோபு அந்த உதாரணத்துக்கு ராகாப உதாரணத்துக்கு எடுத்து ராகாபு மாதிரி இருக்கணும்னு சொல்றார். அப்ப இந்த ரெண்டு பகுதியும் கூட எதுக்கு பெரிய இடத்தை கொடுத்திருக்கிறது? அவருடைய விசுவாசத்துக்கு. அவருடைய விசுவாசத்தை அவர் வெளிப்படுத்தின விதம், இதுக்குத்தான் பெரிய இடத்தை கொடுத்திருக்கிறது. ஆகவே வேதத்திலிருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்ளுகிறோம்? இந்த யோசுவாவை விட ஏனைய வேத பகுதிகள் நமக்கு தெளிவாக அவருடைய விசுவாசத்தை பற்றி நாம எந்த விதத்திலும் சந்தேகப்படக்கூடாது. அவருடைய விசுவாசத்தின் அடிப்படையில் அவர் செய்த கிரியைகள் எல்லாம் அமைந்திருக்கின்றன என்பதற்கு நமக்கு சாட்சியாக இருக்கின்றன. ஆகவே ஆண்டவர் ஒரு பக்கத்தில் யோசுவாவில் சொல்லி இருப்பதற்கு இன்னொரு பகுதி மூலமாக சாட்சியை கொடுத்து அவருடைய விசுவாசத்தையும் அவருடைய விசுவாசத்தின் மூலம் வெளிப்பட்ட கிரியைகளின் அருமையையும் நமக்கு தெரிவிக்கிறத பார்க்கலாம். ஆகவே இந்த ரெண்டு பகுதிகளும் எபிரேயரும் யாக்கோபும் ராகாவினுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தி அந்த கிரியைகளை விளக்கி அவளை பாராட்டுகிறதாக அமைந்திருக்கின்றன. அது எந்த சந்தேகமும் இல்லை. இருந்தாலும் இந்த அருமையான காரியங்கள் அவளுடைய பொய்யை நியாயப்படுத்தவில்லை என்பதை நம்ம கவனிக்கணும். பாத்தீங்களா, அந்த ரெண்டு பகுதியும் அவளை பொய்ய பத்தியே ஒண்ணுமே சொல்லல. அது ஏன்? அவள் பொய் சொல்லி இருக்காவிட்டால் வேவக்காரர்களை அவர் காப்பாற்றி இருக்க முடியாது என்று சொல்லுகிறவர்கள் மூன்று விஷயங்களை இங்க கவனிக்கணும். முதலாவது, இப்படி சொல்லுவதால் பொய் சொல்லி இருக்காட்டி அந்த கர்த்தரின் நோக்கம் நிறைவேறாதே, அவளை காப்பாற்றி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுகிறவர்கள் நாம் கர்த்தரின் பராமரிப்பை பற்றிய விஷயத்துல அளவுக்கு அதிகமா ஊகத்துல ஈடுபடுகிறோம். அது தப்பு. இரண்டாவது, அவருடைய பொய்யால் வேவுக்காரர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் பொய் சொல்லி இருப்பதால் ராகாவின் செயலை ஒழுக்கமானது என்று நம்ம வாதாட முடியாது. பொய் சொல்லுவது ஒழுக்கம் குறைவான செயல். கர்த்தத்தமுடைய சித்தத்தால் நம்முடைய பொய்யையும் பயன்படுத்தி தனது நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்ளுகிறவராக இருக்கிறார். நம்ம பொய்யை சொன்ன பொழுதும் நம்முடைய குறைகளை பயன்படுத்தி தன்னுடைய நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்கிறது தான் அவருடைய பராமரிப்பு போதிக்கின்ற உண்மை நமக்கு. இப்ப மூணாவது, ராகாவின் உயர்ந்த விசுவாசத்திற்காக அவருடைய பொய்யை நாம நியாயப்படுத்தினார். அதே போல் யாக்கோபு ஏசாவுக்கு ஈசாக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை தான் பெற்றுக் கொள்வதற்கான சொன்ன பொய்யையும் நியாயப்படுத்த வேண்டியவர். உங்களுக்கு தெரியும் யாக்கோபு பத்தி இல்லையா? இஸ் அ பேட்ரியார்க். இஸ்ரவேல் ஒரு பெரிய மனுஷன். இப்ப அவன் ஏசாவுக்கு ஈசாக்கு தன்னுடைய தகப்பன் கொடுத்த ஆசீர்வாதத்தை தான் அடைவதற்காக அம்மாவோடையும் சேர்ந்து அவன் என்ன செய்தான்? பொய்யை சொன்னான். பொய்யை சொல்லி அவன் ரொம்ப ஏமாற்று காரியங்களை செய்தான். இப்ப அதை நம்ம நியாயப்படுத்த முடியுமா? அவனுடைய செயலையும் அவன் செய்த பொய்யையும் நாம எந்த விதத்திலும் நியாயப்படுத்தவும் முடியாது. அப்படியானால் ராகாப் பத்தி என்ன சொல்ல முடியும்? அதுதான் இப்ப நம்ம பார்க்கணும். ராகாப் சொன்னது பொய், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவருடைய ஒழுக்கத்தின் பூரணமற்ற தன்மையை அது காட்டுகிறது. நம்ம எல்லாமே சுவாசிகள் இருக்கிற பொழுது யாருமே இந்த உலகத்துல பூரணமா வாழ்ந்து விட முடியாது. பல தவறுகளை செய்யத்தான் போகிறோம். சரிங்களா, வேதத்தில் நம்ம பார்க்கிற பொழுது அது தெளிவாகவே சொல்லுகிற நம்முடைய பரிசுத்தமான வாழ்க்கையில சாங்கிஃபிகேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவோமே, அதுல எல்லாம் குறைபாடுகள் இல்லாமல் இருக்காது. இருந்த போதும் அந்த பொய்யை ராகாப் அந்த நேரத்தில் சொன்ன பொய்யை கவனித்த கர்த்தர் அதற்கெல்லாம் மேலாக அவருடைய விசுவாசத்தின் கிரியைகளை கவனித்து அதை ஏற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். அப்படி அவர் விசுவாசத்தின் கிரியைகளை கவனித்து அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு பாராட்டி வேதத்தில் எழுதியிருந்த பொழுதும் அவருடைய பொய்யை அவர் உதாசீனப்படுத்தவில்லை. ராகாவின் விசுவாச வாழ்க்கையின் முழு பூரணத்துவத்தை கர்த்தர் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. ஏன்னா அந்த விதத்துல எந்த விசுவாசியும் வாழ்ந்து விட முடியாது. விசுவாசிகள் வாழ்க்கையில் குறைபாடுகள் கொண்டிருக்கத்தான் செய்வார்கள். இருந்தாலும் இங்கே ராகாப் கர்த்தரை ஏமாற்றுவதற்காக இதை செய்யவில்லை. அவருடைய மக்களை காப்பாற்ற இதை அவர் செய்திருந்த போதும் அது பொய்தான். அதை நியாயப்படுத்த வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. இந்த இடத்தில் நம்ம அதை நியாயப்படுத்த வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. கர்த்தரின் பராமரிப்பு அவருடைய அந்த கனநேர ஒழுக்க குறைவை பயன்படுத்தி தன்னுடைய உயர்ந்த நோக்கங்களை நிறைவேற்றிக் கொண்டது. அவர் வந்து இல்ல பொய்ய சொல்லணும், ஆண்டவரை ஏமாத்தணும் அப்படியெல்லாம் நினைக்காம வந்த வேவுக்காரர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக உயிரையும் பயணம் வைத்து அந்த பொய்யை சொல்லி இருந்த பொழுதும், அது செய்திருக்க கூடாது செய்திருந்த பொழுதும், படைத்தவரும் இந்த எல்லாவற்றையும் பராமரிக்கிற தேவனும் தன்னுடைய நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அவருடைய ஒழுக்க குறைவையும் பயன்படுத்தி தன்னுடைய உயர்ந்த நோக்கங்களை நிறைவேற்றிக் கொண்டார். அதனால் இந்த இடத்துல கர்த்தருக்காக நாம பொய் சொல்லலாம் என்ற விதத்திலையும் சிந்திக்க ஆரம்பிக்க கூடாது. அது தவறு. ஒழுக்க குறைவு எந்த நேரத்தில் நடந்தாலும் அது ஒழுக்க குறைவு தான். மகா கிருபை உள்ள கர்த்தர் தன் கிருபையால் ராகாபின் உயர்ந்த விசுவாசத்தை கவனித்து அவளை ஆசீர்வதித்தார். யாக்கோபுவும் இதே போல்தான் ஏசாவை பொறுத்த வரையில் ராகாபை போல தவறி தகப்பனை ஏமாற்றி பொய் சொன்னான். ராகாபோல போல அவன் வாழ்க்கையிலும் இருந்த ஒரு குறைபாடு அது. இருந்த போதும் யாக்கோபு கர்த்தரின் பிள்ளை, ஏசா அப்படிப்பட்டவன் அல்ல. யாக்கோபுவை நான் நேசிக்கிறேன், ஏசாவை நான் வெறுக்கிறேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறத ரோமர்லையும் வாசிக்கிறோம். யாக்கோபு பூர்ணமான மனிதன் அல்ல, தவறுகள் கொண்டவன் தான், குறைபாடுகள் கொண்டவன் தான். ஆனால் அவற்றையும் கர்த்தர் தன் நோக்கங்களை நிறைவேற்ற பயன்படுத்தி கொண்டார் என்பதை பார்க்கிறோம். ஆகவே ராகாபுவ இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப மோசமானவளா பார்த்து அவர் சுவாசி இல்லைங்கிற நிலைமைக்கும் போயிடக்கூடாது. அவளுடைய குறைபாட்டை இங்க பார்க்கிறோம். ஆனா இருந்த பொழுதும் இந்த சந்தர்ப்பத்துல அவள் ஒரு மகத்தான காரியத்தை செய்தார். தேவனை சுவாசித்த அவள் அந்த தேவனுக்காக, அந்த தேவனுடைய மக்களை காப்பாற்றுவதற்காக, ஆண்டவருடைய பராமரிப்பெல்லாம் பற்றி அவளுக்கு பெரிதா தெரிந்திருக்காத பொழுதும், அந்த இஸ்ரவேல் அந்த எரிகோ நகரத்தை வெற்றி கொள்ளுவதற்கு அவளுடைய வாழ்க்கை அங்க பயன்படுத்தப்பட்டிருந்தது. அவள் அந்த பொய்யை சொல்லி அந்த வேவுக்காரர்களை காப்பாற்றினாள். அது அவளுடைய குறைபாடு. இருந்த பொழுதும் அவளுடைய விசுவாசத்தையும் விசுவாசத்தின் கிரியைகளையும் அது களங்கப்படுத்தவில்லை என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இதே நேரத்தில் யாக்கோபுவினுடைய பொய் இனி வேதத்தில் பல இடங்களில் பல பேர் இப்படி செய்திருக்கிறார்கள். எந்தெந்த சந்தர்ப்பத்தில் அப்படி செய்தார்கள், அதுக்கு என்ன நம்ம விளக்கம் கொடுக்கலாம் என்பதை நம்ம அடுத்த ஒரு வெள்ளிக்கிழமை பார்க்கலாம். என்ன சொன்னா இது நம்ம கவனமாக படிக்க வேண்டிய ஒரு பாடம். ஏற்கனவே சொன்னது போல எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடத்திலும் நாம உண்மை பேச வேண்டியது அவசியம் இல்லை. சில வேலைகள் அது எப்படியான சந்தர்ப்பங்கள் என்பதை நமக்கு தெளிவிருக்க வேண்டியது அவசியம். ஆகவே அந்த நேரத்தில் அதை நம்ம பார்க்கலாம். இருந்த பொழுதும் இதுலயும் நம்ம படிக்க வேண்டிய பாடம் இருக்கு. நாம படிக்க வேண்டிய பாடம் இருக்கு. முதலாவது வந்து பொய் சொல்லக்கூடாது. வேதம் வந்து சத்தியத்தின் அருமையை தெளிவா போதிக்குது. சத்தியத்தின் அருமையை தெளிவா போதிக்குது. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க தி சாங்கிட்டி ஆஃப் தி ட்ரூத். சத்தியத்தின்படி சிந்திக்கணும், சத்தியத்தின்படி நடக்கணும், சத்தியத்தை பேசணும். அதுக்கு எவ்வளவு ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல, அதன்படி நடக்க வேண்டியதுதான் சரியானது என்பதை வேதம் சொல்லுகிறது. சத்தியம் விடுதலையாக்கும்னு ஆண்டவர் சொல்லலையா? ஆகவே உண்மையை பேசுவது ரொம்ப அவசியம். உண்மைக்கு எதிரானது பொய். ஆகவே நம்முடைய சிந்தனைகள் பொய்யானதாகவும், இருதயம் பொய்யானதாகவும், வாழ்க்கை பொய்யானதாகவும் ஒரு நாளும் இருந்திடக்கூடாது. அது வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அது வந்து ஆண்டவருக்கு எதிரானது, அவருக்கு பிடித்தமில்லாதது. ஆகவே பொய் சொல்லுவதையும் பொய்யாக நடப்பதையும் நாம வாழ்க்கையில கொண்டிருக்க கூடாது. ஏன் சொல்லுகிறேன்னா, நம்ம கிறிஸ்தவர்கள் இதை ஒரு ஒழுக்கம் சம்பந்தமானதாக பார்த்து பழக வேண்டியது அவசியம். பார்த்தீங்களா, நம்முடைய பழக்க வழக்கங்கள் பண்பாடெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? எல்லாருமே யோசிச்சு பார்த்தா புறஜாதி பண்பாட்டில இருந்து தான் வந்தது. புறஜாதி தெய்வங்களை வணங்கி அதிலிருந்து கர்த்தரை விசுவாசித்தவர்கள் நாம. அந்த பண்பாடு பொய்யின் அடிப்படையில் இருந்த பண்பாடு. கணவன் மனைவி உறவுல பொய், மற்றவர் போய் பக்கத்து வீட்டுக்காரனோட இருக்கிற உறவுல போய் இப்படி எல்லாரோடையுமே பொய்யாகவே பழகி வாழ்கிறது தான் புரஜாதிக்காரர்களுடைய வழக்கம். அது சமுதாயம் பூரா உங்களுக்கு தெரியாது, நான் சொல்லல. முகத்துக்கு முன்ன ரொம்ப இனிப்பா தேன் ஒளியிற மாதிரி பேசி நடந்துக்க மாட்டாங்க. உங்க சில பேர் எனக்கு சொல்லுவாங்க, முகமே தெரியாது, நான் பார்த்தது கூட தெரியாது, எப்படி என் பேரை கேள்விப்பட்டாங்களோ தெரியாது. ஒரு இமெயிலோ லெட்டரோ எழுதி உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன் பாஸ்டர். இப்ப இது வந்து ஒரு சடங்கு மாதிரி எழுதுற ஒண்ணு, என்ன உனக்கு தெரியாது, நான் என்ன செய்யறேன்னு கூட தெரியாது, என் மனுஷைய பத்தி ஒன்னும் தெரியாது. அப்ப அது அப்படி பொய்யா எழுதக்கூடாது, அது சடங்கா கூட எழுதக்கூடாது. நிச்சயமா அவர் தொடர்ந்து ஜபிக்கிறதா நான் நம்பவே இல்லை. ஏன்னா அப்படியான ஒரு உறவும் இருந்ததில்லை, தெரியாம நம்ம எப்படி ஜபிக்க முடியும்? சில நேரம் என்னையே தெரியாம ஒண்ணுமே தெரியாம உலகத்துல இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் ஜபிக்கிறேன்னு சொல்ற நேரம் நானும் அதுல நுழைஞ்சிருக்கலாம். ஆனா அது பொய்யான வார்த்தைகள். ஆனா எழுதுறவங்களுக்கு அது பொய்ங்கிற சிந்தனையே இல்லை. ஏன்னா இது சடங்கா போச்சு. பொய்ய கூட நம்முடைய வாழ்க்கையில சடங்கா வந்துடலாம், நம்முடைய சிந்தனையில செய்யற காரியங்கள் எல்லாம் சடங்கா வந்துடலாம். ஆமா, நம்ம இருதயத்தை அப்படி வளர்த்துக்க கூடாது. உண்மை நடைப்பு அடிப்படையில இருதயத்தை வளர்க்கும், சத்தியத்தின் அடிப்படையில். அதனாலதான் வேதம் அவ்வளவு தூரம் அவசியமாக இருக்கிறது நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு. ஏன்னா வேத சத்தியங்களை படித்து 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 ஆராய்ந்து சிந்தித்து உள்ளத்துல பதிய வைத்து அதன் மூலமாக நம்முடைய சிந்தனைகளோ ஒவ்வொரு செயல்களும் மாறிக்கிட்டே இருக்கணும் வேதத்தின்படி. அப்படிதான் வேத ஒழுக்கம் நமக்கு வர முடியும். படிக்கிற நேரம் அவ்வளவு பெரிய விசுவாசியாக இருந்த பொழுதும் அவள் தவறு செய்து விட்டாள், அது நம்ம கத்துக்க கூடாது, அது செய்ய போகக்கூடாது. இப்படிதான் நம்ம ஒழுக்கங்களை மாத்தி வச்சுக்கணும். அது புரஜாதி பண்பாட்டுக்கு மத்தியில இருக்கிற நீங்க உங்க வீட்டுல எல்லாம் ரொம்ப அவிசுவாசிகளும் இருப்பாங்க, அந்தந்த சாமியையும் அதையெல்லாம் கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. காலையில எழும்பி படுக்க போற வரையும் வாயில வர்றது பொய்யாதான் இருக்கும். ஆனா உண்மையிலேயே பொய் சொல்லணும்னா தீர்மானிச்சவங்க சொல்றது இல்ல, பொய் சொல்லுவது உண்மையை விட அவங்க வாழ்க்கையில வழக்கமா போயிருச்சு. ஆனா கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் அப்படி இருக்கக்கூடாது, அது உண்மையாக இருக்கணும். வெளிநாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல ரொம்ப குறைஞ்ச பேர் தான் அரெஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க, ப்ராசிக்யூட் பண்ணி இருக்கிறாங்க இந்த லெவல் 4 மீறினதுக்கு. மத்தபடி எல்லாரும் அமைதியா அவங்க சொன்னபடி வீட்லயே இருந்துடுறாங்க. போலீஸும் கூட குறைவா தான் இருக்குது தெருவுல எல்லாம். ஏன்னா மக்கள் வந்து அந்த எதை சொன்னாலும் அரசாங்கம் சொன்னா அது வந்து அதுக்கோ அதுக்கு மேல எது இருக்குமோ அதுக்கு பின்னுக்கு எது இருக்குமோ அப்படின்லாம் பாக்குறது இல்லை. புரியுங்களா? அது சொன்னதை அப்படியே ஏத்துக்கிறது. இப்ப நான் கூட இந்த லெவல் 3 வந்துட்டதுனால எங்க இன்லோஸ், அதாவது ஃபாதர் இன்லோ மதர் இன்லோ அவங்க வந்து ஒரு 1/2 hour தூரத்தில் இருக்கிறாங்க. அது போய் பார்க்கலாம்னு யோசிச்சிருக்கோம். ஏன்னா லெவல் 3 6 weeks இருந்திருக்கு, போய் பார்க்க முடியல, போன்ல எல்லாம் பேசிக்கணும். அதனால போய் பார்க்கலாம்னு யோசிச்சிருந்தாலும் இந்த லெவல் 3 அதுக்கு அனுமதி இருக்காங்கிறத நான் இப்ப ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். பாத்தீங்களா? ஏன்னா அது செய்யணும், அரசாங்கம் சொல்லி இருக்கு. நம்ம இருக்கிற இந்த பபுள்னு சொல்றாங்க இல்லையா, அதுல இருந்து போயிடாதீங்கன்னு சொல்ற நேரம் சரி லெவல் 3 தானே, நான் பாட்டுக்கு போகலான்னு காரை தூக்கிட்டு அங்கங்க சுத்த போகக்கூடாது. அது ரொம்ப தப்பு, அது பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறது. அப்ப மற்றவன் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கணும் சரிங்களா, இந்த வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கணும், அதுதான் உண்மையா நடக்கிறதுன்னு அர்த்தம். அப்ப இங்க எல்லாமே சொன்ன வார்த்தையே அப்படியே ஏத்துக்குவாங்க, அதுல வந்து 100 கருத்து இருக்கும்னு யாருமே பாக்குறது இல்லை, அது அப்படியே நம்புறாங்க, நம்புறபடியே நடந்துக்குவாங்க. நம்ம ஊர்ல நம்ம எண்ணத்துல அதெல்லாம் இல்ல இருக்கா, நீங்களே யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் வைக்கிறதே இல்ல. அது எங்க இருந்து வருது நம்ம யோசிப்பாங்க, எங்க இருந்து வருது? நான் விசுவாசின்னு சொல்றேனே, அப்படியெல்லாம் சிந்திக்க கூடாது, அப்படியெல்லாம் நடக்க கூடாது அப்படின்னு நம்ம ஏன் யோசிக்கிறது இல்ல? புறஜாதி வழக்கங்கள், இந்து கடவுள்கள், இந்து சமுதாயத்தில இருந்து வளர்ந்த அதெல்லாம் இன்னும் மாற்றப்படாமல் நம்ம ஒட்டிக்கிட்டே இருக்குது. அது எப்படி இருக்கலாம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் அப்படிப்பட்டவர் இல்லையே, கொடுத்திருக்கிற அத்தனை வாக்குறுதிகளையும் அவர் நிறைவேற்றுகிறவர். கடந்த ஓய்வு நாளில் காலையில நம்ம பிரசங்கம் பண்ணி சொன்னா இல்லையா, 1 பேதுரு 5 அதிகாரம் 10 பயணம் இல்ல, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. நம்ம ஒரு நாள் உட்கார்ந்து யோசிக்கிறோமா, அவர் பாட்டுக்கு சொல்லிட்டாரு இதெல்லாம் செய்ய போறாரா, உண்மையிலேயே நம்பலாமா அப்படின்னு எனக்கா யோசிச்சு பார்த்திருக்கிறீங்களா? இல்ல, ஆண்டவர் செய்வாரு, அவர் சொன்னதை செய்கிறவர், அதை மீறவர் இல்ல. சொன்னதை செய்யறன்னு எவனும் டயலாக் சொல்லிட்டு இருக்கிறான், நம்ம ஆண்டவர் அதுக்காக அதை சொல்ல, அவர் நிச்சயமா செய்கிறவர், அது எந்த விதமான சந்தேகமும் இல்ல. நம்ம மறந்தா கூட செய்கிற தேவன். அப்ப அந்த தேவன் தெரிஞ்சு நம்ம கத்துக்கிறது பொய் சொல்றதையா? உண்மைதான், பாவத்தின் மத்தியில இருக்கிறோம், பாவ மனிதர்கள் மத்தியில வாழ்கிறோம், நமக்குள்ளேயும் கூட உள்ளிருக்கும் பாவம் இருக்கிறது, அதெல்லாம் சாக்கா வச்சுக்கிட்டு பொய் சொல்லக்கூடாது. இதெல்லாம் போராடி போராடி உண்மையின்படி வாழ்வதற்காக கிறிஸ்தவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்ம ஆண்டவருக்கு அம்பாசிடர் மாதிரி, பிரதிநிதி மாதிரி இந்த உலகத்துல ஒவ்வொருத்தரும் வாழணும்னு சொன்னா உண்மையா நடந்துக்கணும். எல்லா காரியங்களையும் உண்மையாக நடக்கிற பொழுதுதான் நமக்குள்ள உறவு பலப்படும், நமக்குள்ள நம்பிக்கை ஒருத்தருக்கு ஒருத்தர் வரும். இல்லாம இருக்கிறதெல்லாம் நம்ம ஃபெலோஷிப்னு சொல்ல முடியுமா? எப்படி இந்த மாதிரி நம்ம பொய்ய வாழ்க்கையில வச்சுக்கிட்டு நமக்குள்ள ஐக்கியம் இருக்கிறதா நினைக்க முடியுமா? முடியாது. ஐக்கியம் இருக்கிற இடத்துல உண்மை இருக்கணும். உண்மையின் அடிப்படையில், சத்தியத்தின் அடிப்படையில் ஐக்கியம் இருக்கணுங்கிறது எபேசியர் 4வது அதிகாரத்துல பவுல் அழகா சொல்றாரு. உண்மை இருக்காத இடத்துல ஐக்கியம் இருக்க முடியாது. சில பேர் பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் வச்சிருப்பான், அது பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் அது, ஒவ்வொருத்தனும் இன்னொருத்தன திடீரே இருப்பான், ஒவ்வொருத்தனும் இன்னொருக்கு எதிராக அவனோட பெருசா ஊழியம் செய்யறதுக்காக சீக்கிரட்டா ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆனா இப்படி ஒன்ன வச்சுக்கிட்டு வந்து வாங்க பாஸ்டர் எப்படி இருக்கிறீங்க பாஸ்டர், பொய், நடிப்பு, நாடகம், ஆண்டவருக்கு தெரியாதா? சடங்கு மாதிரி ஒரு நாள் நம்ம எதையுமே செய்யக்கூடாது. சொல்ற வார்த்தைக்கும் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் நடக்கிறதுலாம் உண்மை இருக்கணும். இந்த உண்மை தான் எப்பவும் நம்ம வாழ வைக்கும். நம்ம ராகாபு மாதிரி வாழ்க்கையில குறைபாடுகள் இருந்தாலும் குறைபாடுகள் வந்து வாழ்க்கை பூரா இருந்துடக்கூடாது. வாழ்க்கையில பாக்குறதெல்லாம் குறைபாடுகளா இருந்தா விசுவாசத்தின் கிரியைகளை எங்க பார்க்க முடியும்? வாழ்க்கை பூரா ராகாபு பொய் சொல்லிட்டு இருந்தாருன்னு வேதம் சொல்லியே, வாழ்க்கை பூரா யாக்கோபு பொய்யே சொல்லி ஏமாத்துத்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தான்னு வேதம் சொல்லியே, சில வேலைகளை தவறி இருக்கிறார்கள். தாவீது தவறுனது போல, மோசே தவறுனது போல, அப்போஸ்தலனான பேதுரு தவறுனது போல, அவர்கள் அதுவே அவருடைய வாழ்க்கை இலக்கணமா இருக்குல்ல, அவர்கள் எல்லாம் உண்மையின் மனிதர்கள். அவங்க நம்ம என்ன செய்யணும்? இந்த இடத்துல உண்மையை பத்தி படிக்கிறோம், சத்தியத்தை பத்தி படிக்கிறோம், உண்மையை பேசணும், உண்மையை சிந்திக்கணும், உண்மையை பேசணும், உண்மையா நடக்கணுங்கிறத நம்ம கத்துக்கிறதுக்கு இதுவும் ஒரு பாடமா இருக்குது. அது மட்டும் இல்லாம ரெண்டாவது, இந்த ராகாபு எவ்வளவு பெரிய இடத்த வேதம் அவனுக்கு கொடுத்துருக்கு வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. அவர் விபச்சாரி, விபச்சார வீடு நடத்தி வந்தவன். ஏற்கனவே சொன்ன பொழுது வெளிநாட்டுக்காரங்க அங்கிருந்து வர்றவங்களாம் அங்க வருவாங்க, கொஞ்சம் சந்தோஷமா ஊர்ல இருந்துட்டு போயிடலாமேன்னு. அதாவது ஒழுக்கம் கட்டவர், ஒழுக்கம் கட்டவர்கள் வந்து சேர்கிற ஒரு விடுதி மாதிரி இருந்துச்சு. ஆனா அந்த வீட்டுக்கும் விடுதலை வந்தது. ஆண்டவரை பத்தி எவ்வளவு பெரிய கிருபையானவர்னு பாக்குறோமா இல்லையா? கோயில் எல்லாம் என்ன செய்வானுங்க, எந்த கோயில்ல ஒரு துரிய மனுஷன் வந்தா, மோடி வந்தா, ரஜினிகாந்த் வந்தா, இப்படி யாராவது பெரிய ஆள் வந்தா திருப்பதியில அவங்க ஈஸியா போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு போயிடலாம். நீங்களும் நாமளும் வெறும் பயல்களை வந்தா ஒருத்தரும் பார்க்க மாட்டான் இல்லையா? ஒரு மாசம் இருந்தா கூட டிக்கெட் கிடைக்குமோ கிடைக்காது, அந்த மாதிரிதான் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாம இந்துக்களை தவிர வேற யாரையும் போயக்கூடாதுன்னு நாய்கள் உள்ளே வரக்கூடாதுங்கிற மாதிரி எழுதி வச்சிருப்பாங்க. மனிதர்களுடைய வழக்கம். நம்ம ஆண்டவர் எவ்வளவு கிருபை உள்ளவர் தெரியுமா? உலகத்திலேயே எல்லாம் நீதியா இருக்கிறவங்கள பார்த்து அவங்களுக்கு ரட்சிப்பு கொடுக்கல, ஒழுக்கமா சிந்திக்கிறவங்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்களை பார்த்து அவர் ரட்சிப்பு கொடுக்கல. ஏதோ ஒரு இயேசு சொல்லுகிறாரே, நான் பாவிகளுக்காக வந்தேன்ப்பா, பாவிகளுக்காக சிலுவையில் மறிப்பதற்காக வந்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? சாதாரண மனிதர்களுக்காக, சமுதாயம் மதிக்காத மனிதர்களுக்காக. இன்னொரு விதத்தில் சொல்ல போனா நீங்க வாழ்க்கையில சமுதாயத்துல எந்த தரத்துல இருக்கிறீர்களோ அதை பத்தி ஆண்டவருக்கு கவலையே இல்லை. நீ பாவின்னு நீ உணர்ந்த அது மட்டும்தான் அவருக்கு போதும், வேற எதையும் அவர் எதிர்பார்க்கல. அவ்வளவு வானத்துல இருக்கின்ற, பரலோகத்துல இருக்கின்ற சர்வ வல்லவரான தேவன் ஒரு உலகத்துல இருக்கிற ஒரு சாதாரண மனிதன், அவன் குப்பத்துல இருந்தாலும் சரி, சுலம் மாதிரி ஒரு குப்பத்துல இருந்தாலும் சரி, அவன் தான் பாவின்னு உணர்ந்து கர்த்தரை தேடுகிறவனாக இருந்தால் ஆண்டவர் வந்துடுறார் தெரியுமா? சர்வ வல்லவரான அந்த ஆண்டவர் வந்துடுறாரு. இயேசு சொல்லுகிறார், அப்படியானவர்களுக்காக நான் என்னை சிலுவையில் அவருடைய பாவத்திலிருந்து அவர்களை விடுவிக்க என்னையே பலியாக கொடுத்தேன்னு சொல்லி இருக்கிறார். இந்த ஓக்கம் கட்டவர் ராகாப, அவளை பத்தி மோசமா சொல்ல போனா நிறைய பட்டியலாம் போட்டுடலாம். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. வேதம் ஒரே வார்த்தையில அவர் உபச்சாரின்னு சொல்லி அவருடைய பழைய வாழ்க்கையை நமக்கு சொல்லுகிறது. ஆனா அந்த பழைய வாழ்க்கை, அந்த சாக்கடை மாதிரி ஒரு வாழ்க்கை அவள் இதுக்கு முன்பு வாழ்ந்து கொண்டிருந்த பொழுதும் ஒரு நாள் ஆண்டவருடைய கிருபை அவளை சந்தித்து இருக்கிறதுங்கிறத பாக்கிறோமா இல்லையா? அந்த கிருபையை தவிர வேறு எதையும் அவளை அப்படி மாற்றி இருக்க முடியாது. அதான் தேவனுடைய கிருபையின் வல்லமை. சமீபத்தில் ஒருத்தட்ட பேசியிருந்தேன், நம்ம கிறிஸ்தவர்களுக்கு எல்லாம் ரொம்ப பேருக்கு இந்த மறுபிறப்புங்கிறத பத்தியே சரியா தெரியாம இருக்கு. ஏன்னா நீங்க சுவிசேஷம் சொல்றத கூட, இப்ப நான் வந்து எங்கேயாவது ஒரு நீண்ட பயணம் கார்ல போகணும்னு சொன்னா பெட்ரோல் பங்க்ல வண்டியை நிப்பாட்டிட்டு ஒரு டாலர் கொடுத்து நாலு லாலிபாப் வாங்கிக்குவேன். என்னடா பாஸ்டர் இந்த வயசுலயும் லாலிபாப் சாப்பிடுறாரான்னு நீங்க யோசிக்கணும். லாலிபாப்னா தெரியுமா, குச்சி மாதிரி இருக்கும் மேல ரவுண்டா, அவனுக்கு தெரியும். இப்ப அது ஏன் வாங்கிக்கிறது? அது நீண்ட பயணம் போகிற நேரத்துல நான் தூங்கிடக்கூடாது. அப்ப வாயில போட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற நேரம் வாய் ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா, அதனால நமக்கு தூக்கம் வராது. ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால தூக்கம் வராது. அதுக்கு ஒரு சீக்ரெட், அதுக்காக அது செய்வேன். இப்ப அந்த லாலிபாப் ஒரு டாலருக்கு நாலு கிடைக்கும். நீங்க சுவிசேஷ பிரசங்கம் பண்றதெல்லாம் இதை விட மோசமா பண்றான். ஒரு டாலருக்கு நான் பத்து தாரேங்கிற மாதிரி சுவிசேஷத்தை அவ்வளவு சீப்பாக்கிட்டாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? இந்த மறுபிறப்புங்கிறது ஆண்டவர் பாவியாக ஒருவனை உயர தூக்கி அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து பரலோக வாழ்வை கொடுக்கிறது என்பது எந்த பரிசுத்தாவினுடைய வல்லமை. அந்த இயேசு கிறிஸ்துவ மரணத்திலிருந்து உயிர்த்தல செய்ததோ அதே வல்லமை நம்முடைய இருதயங்களில் செயல்படுகிறதுன்னு வேதம் சொல்லுது. எப்படியா ஒரு சாதாரண மனுஷன் செய்ய முடியும்? கூட்டத்துல கை தூக்குறவனும் ஒரு கார்ல கையெழுத்து போட்டு இயேசு கிட்ட வர்றவன், இதெல்லாம் எவ்வளவு பித்தலாட்டம்னு உங்களுக்கு தெரியல. இது ஆண்டவர் மட்டுமே செய்யக்கூடியது, அவருடைய கிருபை மட்டுமே செய்யக்கூடியது. அந்த கிருபையின் மூலமாக இந்த ஒழுக்கம் கெட்டவளாக ஒரு ஓரத்துல நகரத்துல யாராலும் மதிக்கப்படாமல் இருந்த ஒரு மனுஷிய ஆண்டவர் வந்து சந்தித்து அவருடைய இருதயத்தை அறிந்து அவர் ரொம்ப நாள் வருத்தப்பட்டிருக்கலாம் அதனுடைய பாவங்களுக்காக. இதுல இருந்து விடுபடணுமே ஒரு ஆதங்கம் அவள்கிட்ட இருந்திருக்கலாம். ஆனா அவளுக்கு வழி தெரியல. இஸ்ரவேலின் தேவலை தேவனை அவர் எப்படி அறிந்து கொண்டார் என்பது நமக்கு இங்க தெரியப்படுத்தப்படவே இல்லை. அது நமக்கு அவசியமும் இல்லை. அவளை அவர் அறிந்து கொண்டார் என்பதுதான் நமக்கு அவசியம். அப்படி அவள் ஓரத்தில் இருந்து ஒரு தராலும் கவனிக்கப்படாமல் இருந்த ஒருத்தி, கெட்ட காரியத்துக்காக அவளை கவனிச்சாங்களே தவிர எந்த நன்மைக்காகவும் இல்லை. அந்த கிருபை அவரை தொட்டதா இல்லையா, அவளை சந்தித்ததாக இல்லையா? ஏன் அவளுக்கும் இருதயத்துல நான் நல்லா இருந்தா எப்படி நல்லா இருக்கும்னு யோசிச்சிருப்பான், தன் வாழ்க்கை எண்ணி கண்ணீர் விட்டிருப்பான், அவளுக்கு பிள்ளைகள் இருந்திருக்கலாம், இவங்களும் இப்படி போயிடக்கூடாதுன்னு ஒரு பெரிய ஆதங்கம் அவளுக்கு இருந்திருக்கலாம், தன் வாழ்க்கையில ஒரு திருத்தம் ஏற்பட முடியுமான்னு கூட இருந்திருக்கலாம், தன்னுடைய பாவத்தை தான் இருக்கிற நிலைமை அவ சிந்தித்து பார்த்திருக்கலாம். இஸ்ரவேலுடைய தேவனை அவன் எப்படியோ கேள்விப்பட்டு விட்டான். ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய வார்த்தையிலிருந்து அவர் யார் என்பது தெரிகிறது இல்லையா? அவங்க யார் யார் தன்னை தேடி விடுகிறவர்களை தேவன் கைவிட மாட்டார் அப்படின்னு சொன்னா, என்னை தேடுகிறவன் ஒருவனாகியும் இல்லைன்னு வேதம் சொல்லுகிறது. இருந்தாலும் தன்னுடைய இருதயத்தில் தன்னுடைய நிலையை, தன் குற்றவாளியாக தண்டனைக்குரியவனாக வரப்போகின்ற நியாய தீர்ப்பை சந்திக்க போகிறவனாக போகிறவளாக இருக்கிறேன் என்று யோசித்து, ஆண்டவரே எனக்கு மன்னிப்பை கொடும், என்னை உம்முடைய சிறு ரத்தத்தினாலே நீ சுத்திகரித்து உம்முடைய பிள்ளையாக்கிக் கொள்ளும் என்று கேட்கிறவர்களுக்கு அவர் கைவிடவே மாட்டார். ராகேபுக்கு விடுதலை வந்தது, அவளுக்கு விசுவாசம் கிடைத்தது. கிருபையின் மூலமாக விசுவாசத்தினூடாக ஆண்டவர் ரட்சிப்பை நித்திய ஜீவனை ராகேபுக்கு அளித்திருக்கிறார் என்பதை இங்க பார்க்கும். அது ஏன் உங்களுக்கு கிடைக்க முடியாது? சமுதாயத்துல எந்த தரத்துல இருக்கிறோம்னு ஆண்டவர் பார்க்கலையே. எவ்வளவு கீழ் மட்டத்தில் இருந்தாலும் கூட கிருபை அவர்களை சந்திக்கும். நம்மை பாவத்தை உணர்ந்து அதற்கு மன்னிப்பு கேட்டு திறந்தவர்களாக இருந்தார். இங்கதான் இறையாண்மை உள்ள தேவனுடைய கிருபையை நம்ம பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில தேவனுடைய கிருபை வல்லமையாக செயல்பட்டிருப்பதை பார்க்கிறோம். உங்க வாழ்க்கையிலையும் அது நடக்கலாம், நீங்க அதை பத்தி சிந்தித்து பாருங்க. இயேசு என்னிடத்தில் வருகிறவர்களை நான் புறம்பே தள்ள மாட்டேன்னு சொல்லி இருக்கிறார். அந்த அருமையான இயேசுவர் நம்ம ஏன் விசுவாசித்து நம்ம காப்பாற்றிக் கொள்ளக்கூடாது? பலோக இன்பங்களை இங்கே அனுபவிக்க கூடாது? வரப்போகின்ற அந்த அருமையான வாழ்க்கையை பற்றி ஏன் சிந்தித்து பார்க்க கூடாது? இந்த காலத்தில் நீங்க அதை செய்வீங்களாக இருந்தால் ராகாபோ போல நீங்களும் திருந்தலாம். வேதத்துல மாதிரி உங்க பெயர் வராம இருக்கலாம், ஆனா தேவன் உங்களோட இருப்பார். இயேசுவும் பரிசுத்த ஆவியானவரும் உங்களை தொடர்ந்து வழி நடத்துவார்கள். இப்பொழுது நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் வல்ல தேவனே, இந்த வேளையிலும் கூட நீர் எங்களோடு உம்முடைய வார்த்தை மூலமாக பேசி இந்த பகுதி பற்றிய விளக்கத்தை கொடுத்திருக்கிறேன். தொடர்ந்தும் இந்த பகுதியை இன்னொரு தடவை நாம் பார்க்க போகிறோம். அப்பொழுதும் கிருபையாக நீரமை சந்தித்து எங்களோடு பேசும். இத்தனை நேரமும் எந்த விதத்திலும் இன்டர்நெட், வைஃபை இதையெல்லாம் பாதிக்கப்படாமல் எங்களை நீர் கேட்க வைத்ததற்காக, சத்தியத்தை கேட்க வைத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சிக்கலான பகுதிகளுக்கு விளக்கம் கண்டுகொள்ள நீர் எங்களுக்கு உதவி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய சத்தியத்தினாலே தொடர்ந்து எங்களை தோசியும். சத்தியத்தையே பேசி பொய் சிந்தனையிலே வந்து எங்களை அழித்து விடாதபடி எங்களை காத்துக்கொள். நாம் குறைபாடுள்ள மனிதர்கள், ஆனால் குறைபாடுகளே எங்களுடைய வாழ்க்கையில அதிகமாக தெரிந்து விடாதபடி எங்களை மன்னித்து, எங்களுடைய குறைகளை மன்னித்து, விசுவாசத்தில் அதிகமாக வளர்ந்து விசுவாசத்துக்குரிய கிரியைகளை செய்கிறவர்களாக இருக்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்ய மாட்டவரே. பல தேசத்திலிருந்து வந்திருக்கிற இந்த மக்களை நீர் கண்ணோக்கி பாரும். ஒவ்வொரு இடத்திலும் இருந்து வித்தியாசமான விதத்திலே கஷ்டங்களை, துன்பங்களை அனுபவித்துக் கொண்டோ கவலைகளோடோ அவர்கள் இருக்கலாம். இருந்த பொழுதும் நீர் எங்களோடு இருக்கிற பொழுது எது எங்களை என்ன செய்துவிட முடியும் என்ற தைரியத்தையும் பலத்தையும் அவர்கள் கொண்டிருக்குமாறு நீர் அவர்களுக்கு ஆவியின் மூலமாக பேசி தைரியத்தை கொடுக்கும். எங்களுடைய ஐக்கியத்தை பலப்படுத்தும். தொடர்ந்து உம்மை ஆராதித்து பரலோகத்தை நோக்கி பார்க்கின்ற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாழ மாட்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டு ஜெபிக்கிறோம், ஆமென்.